வினைக்கு நாயகனாக இயக்கினாலும் பெருணத்துக்குரியவன் விநாயகன். ஆக நமக்குள் ஒவ்வொன்றையும் ஜீவனுக்களாக மாற்றும் திறன் பெற்றவன் மனிதன் என்ற நிலையும், ஆக முழு முதல் கடவுள் நாம் எதனையும் உருவாக்கும் திறன் பெற்றவர் என்றும், அதே சமயத்தில் இந்த ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும், உருவாகும் ஆற்றல் பெற்றான் என்றும், இப்படி தனித்தனியாக அந்த சந்தர்ப்பத்திற்கு இந்த உணர்வுகள் இயக்க சக்தியை தெளிவாக காட்டியுள்ளார்கள் ஞானிகள். ஆகவே இப்போது இந்நேர்வரையும் நாம் உபதேசித்த உணர்வும் காலையில் துருவ தியானம் இருப்பது போன்று இந்த உணர்வின் நினைவாற்றலை தனக்குள் வலுவாக்கி அருள் ஞானின் உணர்வுகளை வெளிவருவதே நாம் கூர்மையாக உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தில் செலுத்தப்பட்டு அதனை பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலங்களின் எண்ணங்களை கூர்மையாக செலுத்தப்பட்டு அந்த உணர்வின் தன்மை நீங்கள் பதிவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் உங்களுக்கு முதல் அருஞ்ஞான வித்தாக உருவாக்கி இந்த நினைவினை கூர்மையாக அங்கே செலுத்தி அந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்து உங்களுக்குள் வரும் தீமைகளை பகைமைகளை அடுத்து அந்த உணர்வின் தன்மை ஒளியாக நாம் எப்பொழுதும் கூர்மை அவதாரமாக ஒளியின் சரீரமாக்க முடியும். எப்படி ஒரு ஒவ்வொரு உயிரணுக்களும் தன்னை காட்டிலும் அந்த கண் கொண்டு கூர்மையா பார்த்து அதனுடைய வலிமையை தனக்குள் சேர்த்ததோ அதன் ரூபமாக மாறியது. ஆகவே ஒளியின் சரீரமான உணர்வை நீங்கள் கூர்மையாக அந்த உணர்வின் தன்மையை பதிவாக்கினால் அதன் கூர்மை அவதாரமாக ஒளியின் சரீரமாக்க முடியும். ஆகவே இதை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இந்நேரவரையிலும் உபதேசித்த உணர்வுகளை நாம் விண்ணிலையை செலுத்தி இப்போ இதனை கடவுள் அவதாரம் என்று கூறிய அகஸ்தியன் அவன் எவ்வாறு பெற்றான் என்ற நிலையும், அதே சமயத்தில் அகஸ்தியனால் உருவாக்கப்பட்ட அந்த உணர்வு விளைந்த உணர்வுகள் யாசகர் தனக்குள் பெற்ற உணர்வுகளை பார்ப்போம். அவனில் விளைந்த உணர்வுகள் இன்றும் நம் பூமியில் பரவி உள்ளது. அவன் கண்டுணர்ந்த உணர்வும் நமக்குள் அறிய நாம் இன்று நாம் தியானிப்போம். ஈஸ்வரா குரு தேவா ஆக வியாசகர் தன் சந்தர்ப்பத்தால் தன்னை காத்த அந்த மீன் காத்ததை எண்ணி எதை கொன்று புகித்தானோ அதுவே தன்னை காத்தது என்ற நிலையின் நினைவினை விண்ணை நோக்கி செலுத்துகின்றான். அந்த உணர்வின் அறிவை தனக்குள் கண்ட உணர்வுகள் அவனுக்குள் எவ்வாறு அறிந்தான் என்ற நிலையை அந்த வியாசகர் பெற்ற மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக வைத்து பார்க்கலிலேயே கடைந்தான் என்ற பேருண்மையை அவனுள் கண்டுணர்ந்த உணர்வுகள் அன்று வடிவில் நமக்குள் தெளிவாக்கிய உணர்வினை உருவமாக்கி அருவத்தின் தன்மையை தனக்குள் பெறும் சக்தியாக பின்வந்த ஞானிகள் இதை தெளிவாக்கினார்கள். அதை இந்நேரவில் உங்களுக்குள் பதிவு செய்து கூர்மையாக அந்த வலிவின் தன்மை அறிய இப்போ அந்த வியாசகரால் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை நாம் ஏங்கி பெறுவோம். அவன் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையும் பின் வந்தோருக்கு வழிகாட்டிய உணர்வும் உயிரின் இயக்கத்தையும் நாம் காண நமது வலிமையை கூர்மையாக அவன் காட்டிய உணர்வுடன் எண்ணி நாம் தியானிப்போம். அதன் உணர்வின் அறிவாக நாமும் அறிந்திட பல அணுக்களின் சேர்க்கையாக மேருவென்ற மலை போல் அது உருபற்று இந்த விஷத்தன்மையால் தாக்குண்டு இயக்கும் அது வரிசை தொடர் அணுக்களில் தாக்குதலால் இது சுழற்சி நிலைகள் அடைவதை நம் பூமி எவ்வாறு சுழல்கின்றது, துருவப் பகுதியில் எவ்வாறு நுகர்கின்றது, நமது பூமிக்குள் இது தனக்குள் ஒவ்வொன்றும் எப்படி தாவர இனங்களை உருமாற்றுகிறது என்ற நிலையை நாம் அந்த அகசியன் தன்னுள் கண்டு அந்த வியாசகர் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் தன்னை நாமும் காண்போம். தனக்குள் உணர்ந்து உணர்வின் தன்மை விளைவித்த அந்த உணர்வை நாம் நுகர்வோம். அதன் அறிவாக நாம் அவன் கண்டுணர்ந்த உணர்வினை நாமும் அறிவோம். சூரியனை அவன் ஈர்ப்பு வட்டத்தில் சுழர்வதும் அதன் துருவப்பகுதியில் அது நுகர்வதும் பூமி நம்ம அந்த பூமிக்குள் பல உணர்வுகள் தனக்குள் மற்றதோடு இணைத்து தாவர இனங்களாக உருவாக்குவதையும் அந்த மகா ஞானி கண்டுணர்ந்து அவனில் நின்று வெளிப்பட்ட உணர்வுகளை நாமும் காண்போம் நமக்குள். போது அவன் துருவ பகுதியில் நுகர்வதை அன்று வியாசர் காட்டிய போல அந்த துருவ பகுதியில் தன் பார்வையில் சிக்கியதை தன் உணர்வின் தன்னை இந்த பூமியில் இணைக்கப்படும் போது பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமணம் என்று உணர்த்தி காட்டினார். அன்று வியாசகர் பிரபஞ்சத்தில் நிறங்கும் அந்த விஷத்தன்மையை தனக்குள் அது கவர்ந்து உணர்வின் இயக்கமாக ஆலகால விஷத்தை சிவன் தன் கழுத்திலே நிறுத்திக் கொண்டான் என்று இது துருவப்பகுதியில் விஷத்தின் தன்மை அடக்கி நின்று இந்த உலகில் விஷத்தன்மையை அடக்கி அதை சிறுக சிறுக பரவச் செய்கின்றான். அதான் ஏனோ சிவன் தன் விஷத்தை உலகை காக்க தனக்குள் அடக்கிக் கொண்டான் என்று காவியத் தொகுப்பில் முன்மொழிந்திருப்பார்கள் சில நிலைகளை. இதனை நிலையை நுகரப்படும் போது நமது பூமி நீள வடிவமாக அது வளர்ந்து கொண்டு செல்வதை காணலாம். துருவப்பகுதியில் உரப்பணி போன்று உறைந்து அதனுடைய அடுக்கு வரிசை வளரும். உங்களுக்குள் பதிய செய்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்திலிருந்து இப்போது உங்களுடைய உணர்வுகள் அனைத்தும் நமது பூமியை மேலிருந்தே பார்க்கும் நிலையாக இந்த உணர்வுகள் தோன்றும். நமது உணர்வுகள் மிதக்கும் தன்மை அடையும். இப்போது நமது பூமியை பார்க்கும் சந்தர்ப்பம் உருப்பெறுகின்றது. பனிகள் கடலாக மாறி வெப்பத்தில் ஆவியாக மாறி மேகங்களாக கூடுவதும் இதிலே தாவர இனங்கள் உருவருவதும் தாவர இனங்கள் உருமாற்றுவதும் அதிலே உயிரினங்கள் உணவாக உட்கொண்டு அதனுடன் சேர்த்த நிலைகள் கொண்டு உணவுகள் உட்கொள்ளும் நிலைகள் அன்று தனக்குள் வர்ணையாக கண்டுணர்ந்த அகசியின் உணர்வுகளை நாம் நுகரும் என்றால் அவன் கண்ட பேருண்மையை நமக்குள்ளும் நாம் காணலாம். ஓம் ஏ பரகுருதேவா வியாசக பகவான் தனக்குள் கண்டுணர்ந்த உணர்வின் சத்தை இன்று தியானத்தில் அமர்ந்துள்ள அனைத்து உயிராத்மாக்களும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சொல்லுங்க வியாசக பகவானின் உணர்வுகள் தியானத்தில் அமர்ந்துள்ளோர் அனைவரும் பெற்று வியாசகரின் அறிவின் ஞானமாக தனக்குள் வளர்த்து தீமைகளை அகற்றி வேறு உண்மையின் உணர்வை உணர்ந்து உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொண்டு வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஓ ஈஸ்வரா. குரு தேவா இப்போ நமது பூமியில் அந்த அருஞ்ஞானி கண்டுணர்ந்த உணர்வுகளை பின்வந்தோர்கள் அரசர்கள் யாக வேள்விகளை நடத்தி மற்ற மனிதனின் நிலைகளை சிலையை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி பதிவின் அலைகள் மனிதனுக்குள் அது உருவற்ற பின் மனிதன் இந்த உடலை விட்டு அகன்ற பின் இந்த உணர்வின் அலைகள் இங்கே படர்ந்திருப்பதும் அதே பக்தி கொண்டு அந்த தெய்வத்தின் வழிகொண்டு செல்வோர்கள் அதை எண்ணி இயங்கும் போது மனிதனின் சிலையின் உருவை தனக்குள் வளர்க்கப்பட்டு சிலைக்குள் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளும் அலங்காரங்களும் அதன் உணர்வின் அலையாக இன்று படங்களாக உருவாக்கப்பட்டு அலைகளாக வெளிப்படும் போது அதனை மீண்டும் குவித்து டிவிகளில் உருவமாக காண்பது போன்று இன்று மனிதனுக்குள் பக்தி கொண்ட உணர்வினை வளர்த்து எதனின் சிலையை நமக்குள் உருவாக்கியுமோ அதன் வழிகொண்டு வெளிப்படுத்திய அந்த மனிதனின் உடலில் எந்த பக்தி கொண்டு எழுத்தனரோ இன்று முருக பக்தி கொண்டு உடலை விட்டு வந்த இந்த உணர்வின் அலைகளை நம் பூமியில் படர்ந்திருப்பதை இப்போது நீங்கள் வானை நோக்கி எண்ணி அந்த முருகனின் ஆறாவது அறிவின் உணர்வு கொண்டு வளர்த்து கொண்ட அந்த முருகனின் காட்சிகள் நாம் காண வேண்டும் என்று நீங்கள் உற்று பாருங்கள். அந்த அலைகள் குவிந்து உங்களுக்கு முருகனாகவும் காட்சி தரும். இப்ப சற்று நேரம் பாருங்க மேல் நோக்கி. அந்த முருகன் காட்சி கிடைச்சது கொஞ்சம் சொல்லுங்க தைரியமா. தெரிஞ்சது மற்றவங்களுக்கு அந்த தெரிஞ்சவங்க நாங்கள் காட்சிகளை கொண்டோம். கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. இதெல்லாம் காட்சிகள் இருந்தா இந்த பூமியில் மனிதனுக்குள் எந்தெந்த உணர்வின் தன்மை பரவப்பட்டதோ இது அலைகளாக படர்ந்து அது குவிக்கப்படும் போது அந்த உருவத்தை நாம் டிவிகளில் எப்படி காணுகின்றோமோ அந்த மன வலிமையை நாம் எண்ணும் போது அந்த அலைகளாக குவிந்த அந்த உருவமாக காட்டும். இதைத்தான் வியாசகர் அல்லது அகசியர் இவர்கள் தன் வானுலக ஆற்றலை தனக்குள் வளர்த்து அந்த உண்மையின் தன்மை உணர்த்தி தன் உடலில் பெருக்கப்பட்டு அருள் ஞான ஒளியாக கண்டிருப்பதை நாம் அதன் உணர்வின் தன்மை கொள்ளும் போது இப்போ வியாசர் கண்ட உணர்வுகள் இந்த நாம் பூமி சுழல்வதும் விஷத்தன்மையால் சுழல்வதும் துருவப்பகுதியில் கவர்வதும் உணர்வுகள் தனக்குள் மாற்றம் அடைவதும் தாவர இனங்களை உருவற்றதும் அதை மற்ற உயிரினங்கள் உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதன் நிலைகள் எப்படி உருவாகின்ற நிலையை காண முடிந்தது. சிலருக்கு அந்த மேரு என்ற மலை என்று மத்தாகும் போது நம்ம பூமியின் இயக்கத்தை பார்த்திருக்கலாம். இப்ப நம்ம காட்சியில் தியானம் பண்ணும்போது அது எத்தனை பேருக்கு அந்த காட்சிகள் தெரிந்தது? இவையெல்லாம் அன்று அகசி அதந்து வியாசகரால் கண்டுணர்ந்த உணர்வுகள். அகசியினால் கண்டுணர்ந்த அலைகளை அவன் கவர்ந்துணர்ந்து பூமியின் செயலாக்கங்களை அவனுக்குள் கண்டுணர்ந்தது அக்கால மொழி கொண்டு இதனை வெளிப்படுத்த உணர்வுகள் அவனுக்குள் விளைந்த உணர்வுகள் இங்கே பரவியுள்ளது. ஆகவே நாம் காண வேண்டியது எது? இப்போது அகசியன் துருவ மகரிஷி ஆகி உணர்வின் தன்மை இன்று ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அதனை இன்று ஒளி அலைகளாக பரவி கொண்டிருப்பதை இப்போது நாம் அந்த துருவ மகரிஷியின் ஆற்றலும் நாம் பெற வேண்டும் என்று நாம் எண்ணி இயங்குவோம். ஆக அந்த எண்ணி இயங்கப்படும் போது துருவ மகரிஷியாக ஆக்கப்படும் போது கணவன் மனிதன் தன் உணர்வுகளை பாய்ச்சி இந்த உணர்வுகள் இருவரும் பரிமாறி கொண்ட நிலையே இப்போ அவர் உடல்கள் விளைந்த இந்த அலைகள் படர்ந்திருப்பதை நாம் காண்போம். இப்போ உற்று நோக்கி வானை நோக்கி பாருங்கள். கொண்டிருக்கும் ரிஷியாக உருவரும் காலத்தில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த உணர்வின் பெற வேண்டும் என்று இயங்கிய உணர்வுகள் பரப்பும் போது அந்த காலத்தில் இந்த வாழ்ந்த உடலின் அமைப்பு அலைகளாக படர்ந்திருப்பதை நீங்கள் காணலாம். த தான் துருவ 12 கவர்ந்த உணர்வு ஒன்றாக இணைந்து இந்த உணர்வின் தன்மை ஒளி சரீரமாக எதனின் நிலைகள் நிலை கொண்டாரோ அங்கே சென்று இந்த நிலை கொள்ளும் துருவ நட்சத்திரமாக உருவற்ற உணர்வை நீங்கள் காணலாம். யாருக்கு இந்த உணர்வின் சரீரம் அந்த துருவ மகரிஷியும் அவங்களும் இணைந்த அருந்ததியின் உடல்களை அக்காலத்தில் வாழ்ந்த நிலைகளும் இந்த இரு உணர்வும் ஒன்றாகி அந்த ஒளியின் சரீரமாக இணைந்து துருவப்பகுதி சென்றதை யார் யார் பார்த்தீங்க, அந்த துருவ நட்சத்திரமாக நான் ஒளியை யார் பார்த்தது என்று கொஞ்சம் தெரிந்தவர்கள் கைத்தூக்கி காட்டும். ஏனென்றால் இப்ப கண்டவரும் சரி இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கப்படும் போது அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றல் பெற வேண்டும் என்ற நினைவுடன் படுத்தா அந்த உணர்வுகள் கலைந்து உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் பெருகி அந்த உணர்வின் ஆற்றலை உங்கள் புலனறிவில் காண முடியும். ஏனென்றால் இப்போ ரேடியோ டிவிகளில் எப்படி ஒளி ஒளி அலைகளாக அனுப்பப்படும் போது அதை கொண்டு கவர்ந்து இன்று விஞ்ஞான அறிவை நம்மை காண செய்கின்றதோ, இதை போலதான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அந்த உடலிருந்து வெளிவந்த உணர்வுகள் இந்த சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. அதனை நமது குருநாதர் இந்த உண்மையின் உணர்வை எமக்குள் பதிவாக்கி உணர்வின் நினைவை அதை எடுக்க சொல்லி அதன் அருஞான வித்தாக கேட்பு உணர்வுகள் வினையாக பதிவு செய்து வினைக்கு நாயகனாக அதை நினைவு கொள்ளும் போது படர்ந்திருப்பதை அந்த உணர்வின் வளர்ச்சியாக கவர்ந்து அந்த உணர்வினை கண் புலனறிவில் காணுகின்றீர்கள். ஏனென்றால் இப்ப சில உண்மைகளை நாம் படக்காட்சிகளாக தெரிய ஆரம்பித்தால் திடீர் இந்த உணர்வின் வேகம் கூட்டும் போது அந்த உருவத்தை தெரிந்தால் அஞ்சு ஓடுவர்களும் பலர் உண்டு, பயத்தின் நிலைகள் அழைந்து விடுவார்கள். ஆகையினால் அந்த உணர்வின் தன்மை காட்சியாக கிடைக்கக்கூடாது என்பதற்கும் ஒளியின் சிகரமாக உணர்வின் தன்மை விண்ணிலே சென்று அருண் ஞானத்தின் உணர்வை உங்களுக்குள் வளர்ப்பதற்குத்தான் இதை செய்வது என்ற சாமி நம்மளுக்கு ஒன்றும் காட்சியாக கொடுக்கவில்லையே என்று எண்ணுதல் வேண்டாம். நாம் காண வேண்டியது அந்த உணர்வு. அந்த உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியாக மாற்றின் திறன் பெறுவதுதான் மனிதனின் கடைசி கடமை. ஆகவே இதை அனைவரும் பெறுவதற்கு என்றால் முந்தி இந்த காட்சிகளை கொடுத்து கொண்டு வந்தேன், சில உண்மைகளை அறியும்படியும் செய்தேன். இது புயின் ஈர்ப்புக்குள் அது மனிதனின் இச்சைகள் வளர்க்கப்பட்டது. இந்த உடலின் இச்சைக்குள் அது நடந்தது. விண்வின் செல்ல அது அந்த உணர்வு விடவில்லை. ஆகவேதான் இதை உங்களுக்குள் இது பெரும் ஆற்றலாக இன்று வரும் விஞ்ஞான அறிவால் பெரும் காற்று மண்டலம் விஷத்தன்மை கொண்டதாக அது வளரப்படும் போது அது மனிதன் நுகர்ந்து ஆக சிந்தனையற்றவனாக செயல்படும் நிலைகள் உருவெறும் போது அதிலிருந்து நம்மை மீட்டி நம்முடைய சிந்தனை விண்ணில் செலுத்தி நம்முடைய உணர்வுண்டு தன் அருகிலே வரும் மனிதனின் தீமைகளிலிருந்து விடுபட நம் நுகர்ந்த உணர்வுகள் மற்றவர்களை காக்கவும் தன்னை காக்கவும் விண்ணின் ஆற்றலை பெருக்கவும் இந்த உடலை விட்டு அகன்றத்தின் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய இது உதவும். இதற்குத்தான் உங்களுக்கு இந்த நிலைகளை உருவாக்கணும். காலையில் இதை போல 5 மணிக்கெல்லாம் வந்துவிடுங்கள். துருவ தியானத்தில் அந்த பேரின்பு பெருவாழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் 816 என்ற நிலை அடைந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்வோம். இந்த உடல் நமக்கு சதமல்ல. இந்த வாழ்க்கையில் இந்த பேரின்பத்திற்கு இந்த உடலின் தன்மைகளுக்கு இச்சைக்குகந்த வலுகள் நாம் பெறப்படும் போது எந்த தெய்வம் என்று செய்யும் என்று உணர்வுகளை பதிவு செய்து கொண்டனரோ அதே தெய்வ சிலையாக காத்துணர்ந்த உணர்வுகள் மடிந்த பின் அதன் உணர்வலைகளை அதே இயக்கம் கொண்டு பார்ப்போர் இந்த தெய்வத்தை கண்டேன் என்று சொல்வார்கள். இவைகளெல்லாம் மனிதன் இச்சைக்குள் வளர்த்து கொண்ட நிலைகள் இது. ஆகவே இந்த தெய்வ காட்சிகள் மனிதனில் உருவாக்கி நாம் எப்படி வேஷம் இடப்பட்டு அதனை நாம் படமாக்கி மீண்டும் அலைகளாக அனுப்பி மீண்டும் நுகரப்படும் போது அதே காட்சியாக நாம் காண்கின்றோமோ, இதே போலதான் கண் புலனறிவில் சிலைகளை உற்று நோக்கி இந்த உணர்வின் அலைகள் நமக்குள் பதிவி அங்கு ஆடைகளை அலங்கரித்து அதன் உணர்வை நமக்குள் பதிவாக்கிய பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த அலையின் ரூபமாக செல்லும். அது மீண்டும் குவிக்கப்படும் போது எதனை அதிகமாக வலுவா சேர்த்தமோ அந்த ரூபமாக நம்மை முருகனாகவும் காளியாகவும் இது காட்டும். ஆக கொடூர உணர்வின் தன்மை கொண்டு ஒரு பூதகனையை காட்டி கோர பல்களை காட்டி அந்த உணர்வை தன் இதுதான் காக்கும் என்றும் அதுக்கு பல ஆடுகளையும் மற்றதுகளையும் பலியிடப்பட்டு அதனை நேசித்து தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒரு மனிதன் நுகர்ந்து மடிந்திருந்தால் அதே உணர்வலைகள் அதே உற்று அச்சத்தால் தான் உணர்வின் நகர்ந்தால் அந்த கோர பருகு கொண்ட அந்த உணர்வுகள் அந்த சிலையின் உணர்வுகள் உருவங்கள் பற்று அதை கோர உருவமாக காட்டும். இது பல்கள் வருகின்றது என்று சிலர் சொல்வதையும் கேட்கலாம். என்னை வாய் பேசாது தடுக்கிறது என்ற உணர்வுகளும் அடுக்கும் அச்ச உணர்வுகள் இங்கே மற்ற செயல்களை செயலற்றதாகவும் மாற்றும். இது மனிதனில் உருவாக்கிய உணர்வுகள். இதை காட்சிகளாக பொருள்களாக காணக்கூடாது என்பதற்குத்தான் மெய் வழி சென்று மெய் உணர்வை தனக்குள் பெற்ற அருஞ்ஞானின் உணர்வுகள் உங்களுக்குள் பெறுவதற்கு காரணத்தால் இந்த காட்சியின் தன்மை சிறுகச் சிறு குறைத்து சில நேரங்களில் இந்த பக்தி நிலைகள் கொண்டுவரப்பட போகும்போது சில உணர்வின் இயக்கங்கள் பொருள்கள் எப்படி வருகின்றது சில நிலைகள் வருகிறது என்ற நிலையை ஆரம்பத்தில் எங்க தெருவிலே நம்ப மாட்டாங்க. அதில் இந்த அம்மணி ஒன்று இருக்குது இங்கே மணி அப்பா அவங்க வீட்டில் பூஜை பணஸ்காரம் செய்து கொண்டிருக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் அந்த பக்கம் போயிடும். அப்போ அந்த விநாயகர் மேலே பல உபதிகள் வரும், பல பொருள்கள் எல்லாம் மாறி மாறி வருவதை கண்டா ஆக சாமி இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தான். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்க சாமி இப்படி சக்தி வாய்ந்தாங்க தான் நம்பி இங்கே வந்தாங்க எங்க தெருவிலே. இதே போல இவங்க வருவது வந்து எங்க வீட்டில் குடியிருந்தவங்க எங்களுக்கு அந்த உபதி வரணும்னு கேட்டாங்க. இந்தாங்க உங்களுக்கு ஒரு சக்கரம் தரேன் அங்கே வச்சுன்னு சக்கரத்திலிருந்து உபதி வரும். அவங்கள அந்த பக்தியாக கொண்டு அவங்க வெளியூர் போன ஒருபாடு இதை கண்டு ஒரு அஞ்சாறு பேர் சாமி எனக்கு சக்கரை வேணும் சக்கரை வேணும்னாங்க. அப்போ அந்த சக்கரத்திலிருந்து உபதி வந்தோன்னே இந்த பக்தி என்ன செய்யுது சாமி நம்மளுக்கு பெரிய சக்தி வந்தால் அருள் கொடுக்கிறார் வரம் கொடுக்கிறார் என்று இப்படித்தான் உணர்ந்தார்களே தவிர அருள் சக்தி இந்த உணர்வின் சக்தி எப்படி இயக்கிறார் என்று அதன் மேல் பற்று செலுத்தவில்லை. அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் காட்டப்படும் இதில் தான் சக்தி இருக்கின்றது கடவுளையும் உருமாற்றி நம்மளுக்கு உதவி செய்கிறார் என்ற உணர்வுகளைத்தான் வளர்க்க முடிகின்றது. இது அதில் இந்த அம்மணி இந்த அம்மணி ஒன்று இருக்குது. விநாயகர் அங்கே போறேன் வீரெல்லாம் கூப்பிட்டு காட்டி இங்கே பாருங்க இங்கே சாமி நாம் என்னமோ மோசமாக நினைக்கிறோம் இங்கே பாருங்க உபதியெல்லாம் வந்திருக்குங்க பாருங்க இங்கே பாருங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே தெருவில் காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம தெருவுக்காரங்களாம் ஓகே சாமிக்கு நிறைய சக்தி இருக்கும்போது நம்ம வரும்போதெல்லாம் உபதி வாங்குறதுக்கு வருவாங்க இப்படி சக்தி பெற்றோம். அப்புறம் அதே மாதிரி வளர்த்தானே எனக்கு சக்கரை வேணும் உனக்கு சக்கரை வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க. இதில் கடவுள் சாமிக்கு சக்தி இருக்குதுங்கிற வகையில் இதுகள்லாம் தன் உணர்வின் சக்திகள் வளர்ந்திருப்பதை நுகரும் ஆற்றல் எப்படி உருவாகின்றது மந்திர ஒளிகளால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் எப்படி அது உணர்வின் அணுக்களாக மாறுகின்றது இந்த நினைவு நாட்டில் அவர்களுடைய கண்களை அங்கே பதிவு இந்த உணர்வுகள் எப்படி உபூதிகளை அவர் எண்ணங்கள் தான் அங்கே வரவழைக்கிறது என்று அது சொல்லவில்லை என்று. ஆனால் சாமிக்கு சத்திரம் எதை ஏங்கி பெறுகின்றனோ இந்த உணர்வின் எண்ணங்கள் அங்கே பதிய போகும்போது அவராலேயே அதன் உணர்வுகள் அங்கே விளைய செய்கின்றது. இது எல்லாம் குருநாதர் காட்சியினர் அங்கே சில அற்புதங்களையும் என்ன நான் செய்கிறேன் அவங்கன்றாங்க. இந்த நினைவு நாட்டில் அவர் கண் முன்னாலே அந்த உணர்வு குவிக்கப்படும்போது சேர்த்து அந்த உபதி வர்றதையும் இந்த எண்ணங்கள் அந்த எங்கே அந்த சிலைகள் நகர்ந்து செல்லும் அவருக்குள் இந்த உணர்வின் சக்தி கொடுத்தான் அதை அறியும்படி செய்தேன். ஏன்னா அவர் எண்ணங்கள் வளர்ச்சி ஏதோ அதன் உணர்வுகள் அலைகள் பயப்படும் போது இதில் உள்ள காந்த புலன்கள் அவர் நினைவாற்றல் அங்கே குவிக்கும் பார்த்தா அதுக்கப்புறம் வரல இல்லை வரல இல்லை நான் பழமையாச்சு அது எண்ணங்களுக்கு அகத்தால் பல உணர்வுகள் சொல்ல சொல்ல இந்த உணர்வுகள் அந்த உண்மையின் நிலையை செல்ல செல்ல இதுகள்லாம் வராது. ஏன்னா சாமிக்கு செய்ய தெரியாது எல்லாத்தையும் கவர்ச்சி பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு சாமி ஓஹோ பெரிய சாமி என்று உங்களை போற்ற வைக்கவும் முடியும். அதனால் எனக்கு என்ன பலன் உங்களுக்கு என்ன பலன் இருக்கு. குரு காட்டி அருள் வழியில் அந்த மெய் உணர்வை தனக்குள் எடுத்து இருட்டு நிலையை நீக்கி மெய்ப்பொருளை காணும் உணர்வுடன் ஒன்றி இந்த மனிதன் நமது எல்லையான சப்தரிஷி மண்டலங்கள் அடைய வேண்டும். அந்த அருஞ்ஞானிகள் சென்ற அந்த பாதையில் நாம் செல்ல வேண்டும். அந்த உணர்வுகளை நமக்குள் வளர்க்க வேண்டும். இங்கு இருசூழ்ந்த நிலையை நீக்கும் ஆற்றல் நமக்குள் பெற வேண்டும் என்பதைக்குத்தான் இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் மனிதனின் தீமைகளை வென்று உணர்வின் தன்மையை துருவ நட்சத்திரமாக இருந்தும் அதன் வழியில் அந்த அலைகள் வரும் இந்த உணர்வுகளை நாம் நுகர்வதற்கு தான். அதான் ரிஷியின் மகன் நாரதன் நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன் என்று கேள். ஆக மனிதனின் உணர்வின் தன்மை சிருஷ்டித்து இன்று துருவ நட்சத்திரமாக உருவெற்றிருக்கின்றான். அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை தான் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நாராயணன். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தில் உருவான உணர்வின் தன்மை அதை கவர்ந்து அதை எவர் நுகர்கின்றதோ உள் சென்று நாரதனாக தீமைகள் அகற்று உணர்வை ஒரு உணர்வுடன் ஒன்றொன்று சென்று அந்த உணர்வின் அடக்கி தீமைகள் அகற்றும் சக்தியாக இது அந்த உணர்வுகள் இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக காவியங்கள் படைத்திருந்தாலும் நாம் தெளிந்திடும் நிலையாக உருவாக்கினார்கள். ஆகவே பொய் எது நிஜம் எதும் என்றும் நிஜம் பொய்யாகின்றது பொய் நிஜமாகின்றது. ஆக உணர்வின் தன்மை தனக்குள் ஆக்கப்படும்போது இப்போது பொய்யை நீங்கள் காட்சியாக காணும்போது நிஜமாக காணுகின்றீர்கள். ஆக அதே சமயத்தில் உங்க உணர்வின் நினைவாற்றலை நீங்கள் உங்களை நம்பாது பொய்யாக்கி விடுகின்றீர்கள். உணர்வின் ஆற்றலை பெறும் தகுதியை அது இழக்காது. கிடைக்கவில்லை என்று ஏக்கமாகும் போது நம்மால் முடியவில்லை என்ற உங்களுடைய சக்தியை பொய்யாக்கி விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு ஆக நமது குருநாதர் காட்டிய அருளையில் மனிதனில் தீமைகளை வென்று இன்றும் உணர்வின் சரீரமாக ஒளியின் சரீரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இன்று துருவ நட்சத்திரமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வினை கூர்மையாக உணர்வை நீங்கள் நுகர்ந்தறிந்து அதனின் நிலையை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளவும் இருசூழ்ந்த உணர்வுகளை நீக்கி அருள் பெறும் உணர்வின் தன்மை என்றும் பெருந்த பெருவாழ்வு என்ற நிலையை வாழும் அந்த நிலை இந்த மனித சரீரத்தில் நீங்கள் பெற வேண்டும் என்பதுதான் இந்த கூர்மை அவதாரம். அதை எடுத்தோம் என்றால் அது ஒளியின் சரீரமாக மாறும். ஒவ்வொரு உயிரினங்களும் அத்தன்னை காட்டும் வலு கொண்டதை கூர்மையாக பற்றது. அந்த உணர்வின் தன்மை ஒளிய அதனுடைய வளர்ச்சி பெற்றது, ரூபங்கள் மாறியது. ஆக இதை விண்ணின் ஆற்றலை துருவத்தை கூர்மையாக கணவன் மனைவியும் பெற்றனர். தீமை அகற்றும் வலிமை பெற்றனர். இரு உயிரும் ஒன்றானது, இரு உணர்வும் ஒன்றானது, ஒளியின் சரீரமானது. இந்த பிரபஞ்சத்தில் வருது ஒளியின் சரீரமா தனக்குள் தனது கருவாக உருவாக்கி ஒளியின் சரீரமாக உருபற்று இன்றும் அகண்ட பேரண்டத்தில் என்றும் வாழும் எண்ணும் 16 நிலைகள் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனை நாம் கூர்மையாக நாம் எண்ணி அதனை வலிமை நமக்கு பெற்றோம் என்றால் இந்த வாழ்க்கையில் ஒரு இழை நீக்கி என்றும் பேரின்ப பெருவாழ்வு என்ற நிலையை நாம் வாழ முடியும். மனிதன் கடைசி எல்லை உயிருடன் ஒன்றி உணர்வினை ஒளியாக மாற்றி எவர் செய்கின்றனோ அங்கே செல்கின்றோம். உணர்வின் ஆசை கொண்டு உணர்வு உயிருடன் ஒன்றிவிட்டால் இந்த உணர்வு கோப்பை இன்னொரு கூட்டுக்குள் அழைத்து சென்று உணர்வின் ரூபம் மாற்றி அதன் உணர்வாக நம்மை இயக்கிவிடும். ஆக இவை அனைத்தும் உயிரின் செயல்களே. நாம் எதை எண்ணுகின்றோமோ அதனை உருவாக்குகின்றது, அதன் செயலாக நம்மை இயக்குகின்ற, அதன் ரூபமாக நம்மை மாற்றுகின்றது. ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும். இன்று இங்கு தங்கியுள்ளோம். ஆக தனக்குள் பயமோ மற்றவனுடைய நிலைகளே நமக்கு வெறுக்கும் நிலையோ வெறுப்பான நிலைகளோ தீமைகள் செய்து அதன் உணர்வை வலுவற்றின் அந்த உணர்வை நாம் வலுவை நுகர வேண்டியதில்லை. அருள் ஞானின் உணர்வை நாம் பெறுவோம். நமது பார்வை இருநீக்கு அதாவது பிறருடைய தீமைகளும் இருளிருந்து விடுபடும் சக்தியாக மாற்றுவோம் என்ற இந்த வலிமையை பெற்றுக் கொள்ளுங்கள். பிறருடைய தீமையை நம்மை தாக்காது. இந்த உணர்வின் தன்மை தீமை செய்வர் உடலில் சென்று அந்த உணர்வின் நிலையை அவர்கள் உணர்வார்கள். தீமையிலிருந்து விடுபடுவர். நமக்கு தீமையை தடுக்கும் ஆற்றல் நமக்குள் வருகின்றது. அதனை பெற வேண்டும் என்றுதான் எமது குருநாதர் காட்டிய அறவழி அனைவரும் எளிதாக பெறும் அருள் அகசியர் காட்டிய நிலையில் இந்த விநாயகர் தத்துவத்தை நேரில் வைத்து இதை போல நாம் கிழக்க பார்த்த வாங்கி வணங்கி காலையில் துருவ தியானம் இருந்து கணவனும் மனைவியாக ஆக இணைந்து வாழ்ந்த அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வருவதை இருவரும் பெற்று உணர்வினை இரு உடல்களையும் வளர்த்து இரு உடல் உணர்வுகளையும் ஒன்றாக்கி உணர்வின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும் சக்திகளாக நாம் பெறுவோம். பிறவியில்லா நிலைகளை இவ்வுடலிலேயே நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன். இன்று இரவு முழுதும் இந்த நினைவு கொண்டு இருங்கள். இந்த உணர்வின் அறிவுகள் பதிவானதை இந்த அலையின் தொடர்கொண்டு உங்களுக்குள் தீமைகள் அகற்றுவதும் அவர் உணர்வின் தன்மை உங்களுக்குள் விளைவதை காணலாம். இன்று பயம் கொண்டு உணர்வின் தன்மை வாழ்ந்து கொண்டு இருக்கப்படும்போதும் அச்சுறுத்தும் உணர்வு கொண்டு ஒரு உடலில் வந்தால் அச்சுறுத்தும் உணர்வுகள் வந்து தனக்குள் கவர்ந்து அச்சுறுத்தும் உணர்வின் தன்மை நமக்குள் குவிந்து நாம் உயிருடன் அந்த மோதப்படும்போது இரவிலே நம்ம இறங்காத புலனறிவுகளில் சொற்பனங்கள் வருவதும் நாம் காணாத உருவங்களை நாம் காணுவதும் அச்சுறுத்த உணர்வு நமக்குள் நடுக்கமாவதும் உடல்கள் வேர்ப்பதும் அஞ்சி எழுவதும் ஓடுவதும் என்ற நிலையில் கூடவும் இதை போன்று நாம் நமக்குள் அஞ்சினும் உணர்வுகள் நமக்குள் இருப்பினும் அந்த அச்சத்தை நீக்கிடும், அந்த அச்சமான இருளை போக்கிடும் அருள் உணர்வின் மகிழ்ச்சியின் அருளை நீங்கள் கணவனும் மனைவியும் இருப்போர் அதை எடுங்கள். ஆக திருமணம் ஆகாத ஒரு அன்னையின் உணர்வுகளை நீங்கள் கவருங்கள். அந்த அருஞானம் பெற வேண்டும். என்னை அருணாதை அறியாத இருள்கள் நீங்க வேண்டும் என்றும் நம்மை உருவாக்கிய உயிர் அன்னை தந்தை உயிர்தான். அவர்கள் கடவுளானார்கள்.